நியாயாதிபதிகள் அத்தியாயம் 6. பின்னும் இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவின் பார்வைக்குத் தீமையானதைச் செய்தார்கள். அப்பொழுது யெகோவா அவர்களை 7 வருடங்கள் மீதியானியர்களின் கையில் ஒப்புக்கொடுத்தார். மீதியானியர்களின் கை இஸ்ரவேலின்மேல் பெலமாக இருந்தபடியால் இஸ்ரவேல் மக்கள் மீதியானியர்களினால் தங்களுக்கு மலைகளிலுள்ள கெபிகளையும் குகைகளையும் பாதுகாப்பான இடங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் விதைவிதைத்திருக்கும்போது மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் கிழக்கு பகுதி மக்களும் அவர்களுக்கு எதிராக எழுந்து வந்து அவர்களுக்கு எதிரே முகாமிட்டு காசாவின் எல்லை வரை நிலத்தின் விளைச்சலைக் கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையும் ஆடுமாடுகள் கழுதைகளையும் கூட வைக்காமல் போவார்கள். அவர்கள் தங்களுடைய மிருக ஜீவன்களோடும் தங்களுடைய கூடாரங்களோடும் வெட்டிக்கிளிகளைப் போல திரளாக வருவார்கள். அவர்களும் அவர்களுடைய ஒட்டகங்களும் எண்ண முடியாததாக இருக்கும். இப்படியாக தேசத்தைக் கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படியாக மீதியானியர்களாலே இஸ்ரவேலர்கள் மிகவும் பெலவீனப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் மீதியானியர்களினாலே யெகோவாவை நோக்கி முறையிட்டபோது யெகோவா ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடம் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமையாக இருந்த வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர்கள் கைகளிலிருந்தும் உங்களை ஒடுக்கின எல்லோருடைய கைகளிலிருந்தும் உங்களை இரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய யெகோவா என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியர்களுடைய தெய்வங்களுக்கு பயப்படாமல் இருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என்னுடைய சொல்லை கேட்காமல் போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு யெகோவாவுடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவிலிருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய மகன் கிதியோன் கோதுமையை மீதியானியர்களின் கைக்கு தப்புவிக்க ஆலைக்கு அருகில் அதை போரடித்தான். யெகோவாவுடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பெலசாலியே, யெகோவா உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவரே, யெகோவா எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவித்தது? யெகோவா எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்பொழுது யெகோவா எங்களை கைவிட்டு மீதியானியர்களின் கையில் எங்களை ஒப்புக்கொடுத்தாரே என்றான். அப்பொழுது யெகோவா அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர்களின் கைக்கு விலக்கி காப்பாற்றுவாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆ என்னுடைய ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே காப்பாற்றுவேன்? இதோ மனாசேயில் என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது, என்னுடைய தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அதற்கு யெகோவா, நான் உன்னோடு இருப்பேன், ஒரே மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியானியர்களை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என்னுடைய காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் வரை நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து குழம்பை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழே இருக்கிற அவரிடம் கொண்டு வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து குழம்பை ஊற்றி என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது யெகோவாவுடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எரித்து போட்டது. யெகோவாவின் தூதனோ அவனுடைய கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன், அவர் யெகோவாவுடைய தூதன் என்று அறிந்து, ஐயோ யெகோவாவாகிய ஆண்டவரே, நான் யெகோவாவுடைய தூதனை முகமுகமாக பார்த்தேனே என்றான். அதற்கு யெகோவா, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் யெகோவாவுக்கு ஒரு பலிபீடத்தைக் கட்டி அதற்குக் யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்த நாள்வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. அன்று இரவிலே யெகோவா அவனை நோக்கி, நீ உன்னுடைய தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ம் காளையைக் கொண்டுபோய் உன்னுடைய தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தைத் தகர்த்து அதின் அருகிலுள்ள தோப்பை வெட்டிப்போட்டு இந்தக் கற்பாறையின் உச்சியிலே சரியான ஒரு இடத்தில் உன் யெகோவாவுடைய யெகோவாவுக்கு ஒரு பலிபீடத்தைக் கட்டி அந்த 2ம் காளையைக் கொண்டு வந்து அதை நீ வெட்டிப்போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின்மேல் சர்வாங்க தகனமாக பலியிடவேண்டும் என்றார். அப்பொழுது கிதியோன் தன்னுடைய வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து யெகோவா தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன்னுடைய தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனிதர்களுக்கும் பயந்ததினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அந்த ஊர் மனிதர்கள் காலையில் எழுந்தபோது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டும் அதின் அருகிலிருந்த தோப்பு வெட்டிப்போடப்பட்டும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ம் காளை பலியிடப்பட்டும் இருக்கிறதையும் அவர்கள் பார்த்து ஒருவரையொருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிறபோது, யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அப்பொழுது ஊர்க்காரர்கள் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதின் அருகே இருந்த தோப்பை வெட்டிப்போட்டான், அவன் சாகவேண்டும் என்றார்கள். யோவாஸ் தன்னை எதிர்த்து நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வாதாடுவீர்கள், நீங்களா அதை காப்பாற்றுவீர்கள், அதற்காக வாதாடுகிறவர்கள் இன்று காலையிலே சாகட்டும், அது தேவனால் தன்னுடைய பலிபீடத்தை தகர்த்ததினால் அதுவே தனக்காக வாதாடட்டும் என்றான். தன்னுடைய பலிபீடத்தை தகர்த்ததினால் பாகால் அவனோடு வாதாடட்டும் என்று சொல்லி அந்த நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயர் சூட்டப்பட்டது. மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த மக்கள் எல்லோரும் ஒன்றாகக் கூடி ஆற்றைக் கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கில் முகாமிட்டார்கள். அப்பொழுது யெகோவாவுடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியர்களைக் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் தூதுவர்களை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என்னுடைய கையினாலே இஸ்ரவேலை காப்பாற்ற வேண்டுமானால் இதோ நான் முடியுள்ள ஒரு தோலை கதிரடிக்கும் களத்திலே போடுகிறேன், பனி தோளின்மேல் மட்டும் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என்னுடைய கையினால் காப்பாற்றுவீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆனது. அவன் மறுநாள் காலையில் எழுந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒருமுறை மட்டும் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் வராமல் இருப்பதாக, தோளினாலே நான் இன்னும் ஒரே முறை மட்டும் சோதனை செய்கிறேன், தோல் மட்டும் காய்ந்திருக்கவும் பூமியெங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று இரவு செய்தார். தோல் மட்டும் காய்ந்திருந்து பூமியெங்கும் பனி பெய்திருந்தது.